கியூபா புரட்சிக்கு பின். சாண்டியாகோ மக்கள் லட்சக்கணக்கில் திரண்டிருந்தனர். புரட்சி வெற்றி பெற்றுவிட்டது. கியூபாவிற்கு விடுதலை. ஃபிடல் காஸ்ட்ரோ வாழ்க, சே குவேரா வாழ்க போன்ற கோஷங்கள் வானை பிளந்தன. எங்கு பார்த்தாலும் வரவேற்பு. புதையல் கிடைத்துவிட்டதைப் போல் அனைவரும் துள்ளிக் கொண்டிருந்தனர். எந்த மூலையில் பார்த்தாலும் மக்கள் திரள் திரளாக கூடி பேசிக் கொண்டிருந்தனர். இராணுவ வீரர்கள் சிறிது சிறிதாக புரட்சிக் குழுவில் இணைந்து கொண்டிருந்தனர். புரட்சி தொடங்கிவிட்டது. சே குவேரா வழியெங்கும் விசாரணைக் கூட்டங்களை நடத்திக் கொண்டிருந்தார். பாடிஸ்டா அரசில் விவசாயிகளை கொடுமைப்படுத்திய அரசாங்க அதிகாரிகள் விவசாயப் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்தவர்கள் என்று தேடிப்பிடித்து தண்டித்தார். விவசாயிகளின் இழந்த நிலம் மீட்கப்பட்டது. காஸ்ட்ரோ கையசைத்துக் கொண்டே பயணித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு எந்தவித பாதுகாப்பும் அளிக்கப்படவில்லை. தன்னை நோக்கி கையசைக்கும் மக்களுக்கு பதில் வணக்கம் செய்தபடி காரில் சென்று கொண்டிருந்தார். காஸ்ட்ரோவின் ஒவ்வொரு செயலும் மக்களுக்கு புதிதாக இருந்தது. பாடிஸ்டா ஒருபோதும் இப்படி திறந்த காரில் பயணம் செய்ததில்லை. யாரையும் பார்த்துச் சிரித்ததில்லை, கையசைத்ததில்லை, மக்களின் பிரச்சினைகளை நேரில் சென்று அறிந்து கொண்டதில்லை. அவருக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருந்ததில்லை. மக்களும் அவர் மீது நம்பிக்கை வைத்ததில்லை. சாண்டியாகோவிலிருந்து கிளம்பிய 5வது நாள், அதாவது ஜனவரி 6, 1959 அன்று காஸ்ட்ரோ ஹவானா வந்தடைந்தார். மக்கள் கடல்போல் திரண்டு அவருக்காக காத்துக் கிடந்தனர். காஸ்ட்ரோவை பார்த்து வேக வேகமாக கையசைத்த ஒவ்வொருவரும் புன்னகைத்துக் கொண்டிருந்தனர். அவரது கையை பிடித்து குலுக்கத் துடித்தனர். ஓர் இளம்பெண் காஸ்ட்ரோவின் கழுத்தில் ஒரு சங்கிலியை மாட்டிவிட்டார். அதை இன்னமும் கழட்டவில்லை காஸ்ட்ரோ. இத்தனைக்கும் அது ஒரு கிறிஸ்தவ புனிதரின் உருவம் பொறிக்கப்பட்ட சங்கிலி. பின்னாளில் ஓர் அமெரிக்க நிருபர் இது குறித்து கேட்டபோது காஸ்ட்ரோ புன்னகைத்தபடி பதிலளித்தார்,
நான் அடிக்கடி தொலைக்காட்சியில் தோன்றிக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நான் இந்த சங்கிலியை கழட்டி வைத்துவிட்டால் அந்த பெண் வருத்தமடைவார்.
கூடியிருந்த மக்களிடம் பேசினார் காஸ்ட்ரோ. அவரது பேச்சின் சாரம்சம் இதுதான்,
இந்த வெற்றி ஒரு தொடக்கம்தான். சாதிப்பதற்கு இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. நாம் அனைவரும் ஒன்றாக உழைக்க தயாராக இருந்தால் போதும், வெற்றி சாத்தியமாகும்.
பத்திரிகையாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர். இத்தனை சிறிய வயதில் இத்தனை பெரிய வெற்றி சாத்தியமாகியிருக்கிறது. ஒரு நாட்டின் தலைவராக நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். உங்களுக்கு பயமாக இல்லையா?
கிடையாது, எனக்கு எந்தவித பயமும் கிடையாது. என்னிடம் போதுமான அளவிற்கு சுயநம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல வேண்டும், முதல் முறையாக எனக்கு சிறிது கவலை ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான்.
அந்த நிருபர் தொடர்ந்தார், பயம் கிடையாது, ஆனால் கவலை மட்டும் இருக்கிறது, சரிதானே?
சரிதான்.
முதல் நிருபர் நகர்ந்ததும் மற்றொருவர் முண்டியடித்துக் கொண்டு முன்னேறுகிறார். பின்னணியில் ஒரே மகிழ்ச்சி ஆராவாரம். உறக்க கத்தினால்தான் கேட்கும் என்ற நிலை. எல்லோரும் ஏதேதோ கேட்கிறார்கள். வெவ்வேறு விதமாக கேட்டாலும் அனைவரும் கேட்க விரும்பிய கேள்வி இதுதான்,
ஃபிடல் காஸ்ட்ரோ, நீங்கள் இப்போது எப்படி உணர்கிறீர்கள்?
காஸ்ட்ரோ அனைவரையும் பார்த்து கைகளை உயர்த்தி அசைத்துக் கொண்டு சத்தமாக பேசுகிறார்,
மீண்டும் ஹவானா வந்ததில் எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி.
நான் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிவிட்டேன். ஒரு மகத்தான புரட்சி மலர்ந்திருக்கிறது.
நியூயார்க் டைம்ஸ் காஸ்ட்ரோவை பிரமாதமாக புகழ்ந்து கட்டுரைகள் எழுதியது. அமெரிக்க பத்திரிகைகள் காஸ்ட்ரோவை கியூபாவின் ஜார்ஜ் வாஷிங்டன் என்று புகழ்ந்தன. முன்னாள் அதிபர் ஹாரி ட்ரூமன் கியூபாவிற்கு இப்போதைக்கு எது தேவையோ அதைத்தான் காஸ்ட்ரோ செய்திருக்கிறார், நாம் அனைவரும் கட்டாயம் காஸ்ட்ரோவிற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உர்ருசியா குடியரசுத் தலைவரானார். காஸ்ட்ரோ இராணுவத் தளபதியாக நியமிக்கப்பட்டார். அப்போது அவருடைய வயது 32. இத்தனை பெரிய பதவியை இத்தனை சிறிய வயதில் வகித்தது உலகிலேயே காஸ்ட்ரோ ஒருவர்தான். கியூபாவில் புரட்சி வெற்றி பெற்ற செய்தி உலகெங்கும் பரவியது. உலக நாடுகள் கியூபாவை நிமிர்ந்து பார்த்தன. கியூபாவின் புதிய அரசை முதல் முறையாக அங்கீகரித்தது அமெரிக்கா. தொடர்ந்து பிற லத்தீன் அமெரிக்க நாடுகளும் சோவியத் யூனியனும் புதிய அரசை வரவேற்றன. ஆனால் யாரும் எதிர்பாராத ஒரு சிக்கல் ஹவானாவில் முளைத்தது. பாடிஸ்ட ஆட்சியை எதிர்த்து போராடிக் கொண்டிருந்த மாணவர் படை குடியரசுத் தலைவர் மாளிகையை கைப்பற்றிக் கொண்டது. பாடிஸ்டாவின் ஆட்சியை காஸ்ட்ரோவின் புரட்சிக்குழு அகற்றிவிட்டதில் அவர்களுக்கு திருப்தி என்றாலும், பாடிஸ்டாவிற்கு பிறகு தாமே ஆட்சியை நடத்தலாம் என்று அவர்கள் விரும்பினர். தன்னை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும், அது காஸ்ட்ரோவாக இருந்தாலும் சரி, அவர்களை முறியடிப்போம் என்று துப்பாக்கியை சுமந்து கொண்டு நின்றனர். இதென்ன புதுக்குழப்பம் என்று மக்கள் குழம்பினர். காஸ்ட்ரோ உடனடியாக ஹவானா விரைந்தார். தொலைக்காட்சி கேமராக்கள் அவரை சூழ்ந்து கொண்டன. காஸ்ட்ரோ நிச்சயம் மாணவர் படையோடு மோதப்போகிறார் எனும் முடிவுக்கு அனைவரும் வந்து சேர்ந்தனர். நடப்பதை அப்படியே பதிவு செய்ய பத்திரிகையாளர்கள் தயாராக வந்திருந்தனர். காஸ்ட்ரோ இந்த பிரச்சினையை எப்படிச் சமாளிக்கப் போகிறார் என்று தெரிந்து கொள்ளும் ஆவலில் ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமியிருந்தனர். காஸ்ட்ரோ பேசத் தொடங்கினார்.
புரட்சி வெற்றி பெற்றுவிட்டது என்று நினைக்கும் தருவாயில் இந்த பிரச்சினை முளைத்திருக்கிறது. யார் இவர்கள்? பாடிஸ்டாவின் ஆட்களா? இராணுவத்தினரா? கிடையாது. அவர்கள் மாணவர்கள், நம்முடைய தோழர்கள். அவர்கள் ஆயுதம் வைத்திருக்கிறார்கள் என்கிற காரணத்திற்காக நாமும் துப்பாக்கியை தூக்கக்கூடாது. அதற்கான அவசியமும் கிடையாது. ஆயுதம் கொண்டுதான் இவர்களை முறியடிக்க வேண்டுமென்றால் அதற்கு சில வினாடிகள் போதும். ஆனால் நம்முடைய குறிக்கோள் அதுவல்ல. இனி கியூபாவில் யாரும் இரத்தம் சிந்த தேவையில்லை. அதற்கான அவசியமும் இல்லை. இது மக்களுடைய புரட்சி. வெற்றி பெற்றிருப்பது மக்கள். அவர்களுக்கு எதிராக மற்றொரு போர் தேவைதானா? மாணவர்கள் சிந்தித்து நாளை ஒரு நல்ல முடிவாக எடுக்க வேண்டுகிறேன்.
மறுநாளே குடியரசுத் தலைவர் மாளிகை காலி செய்யப்பட்டிருந்தது. உலகமே ஆச்சரியப்பட்டது. ஒரு துப்பாக்கியையும் வெடிக்க விடாமல் மாணவர் படையை பின்வாங்க வைத்ததற்காக காஸ்ட்ரோ பாராட்டப்பட்டார். இவர் பிரச்சினைகளை கையாளும் விதம் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கிறதென்று மக்கள் பேசிக்கொண்டனர். அடுத்து என்ன? காஸ்ட்ரோவின் முன்பிருந்த கேள்வி இதுதான். கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்துவிடலாமா என்று யோசித்தார். ஜூலை 26 குழுவில் கணிசமான கம்யூனிஸ்டுகள் இருந்தனர். சேக்குவேரா முன்னரே ஒரு தீவிர கம்யூனிஸ்ட். அதேபோல் கம்யூனிஸ்ட் கட்சியும் பல புரட்சிக்காரர்களைக் கொண்டிருந்தது. இந்த இரண்டு குழுக்களும் ஒன்றாக இணைவதுதான் சரியானதாக இருக்கும் என்று அவர் கருதினார். ஆனால் உடனடியாக அவரால் இதை செயல்படுத்த முடியவில்லை. காஸ்ட்ரோ தயங்கியதற்குக் காரணம், கம்யூனிஸ்ட் கட்சி காஸ்ட்ரோவின் புரட்சி அரசை இன்னமும் அங்கீகரிக்கவில்லை. சே குவேரா, ரால், மெல்பா, சீலியா உள்ளிட்ட பலருக்கு புரட்சிக்குழுவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்று சேர வேண்டும் எனும் ஆசை இருந்தது. இது காஸ்ட்ரோவிற்கும் தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் பலர் தங்களது உயிரை பணயம் வைத்து பலமுறை போராட்டத்தில் ஈடுபட்டதையும் காஸ்ட்ரோ அறிவார். கட்சி தலைமை சரியில்லை என்பதற்காக ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் கட்சியையே ஒதுக்கிவிடுவதை காஸ்ட்ரோ விரும்பவில்லை. ஆனால் எப்படி இணைவது? காஸ்ட்ரோவே முதல் அடியை எடுத்து வைத்தார். கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். கட்சியின் முக்கிய தலைவர்களான பிளாஸ் ரோகோ, ரோட்ரிக்ஸ், அனிபல் எஸ்கலண்டே மூவரையும் தனி இடத்தில் சந்தித்தார். தன்னுடைய திட்டங்களை மிகத் தெளிவாக எடுத்துரைத்தார். புரட்சிக்குழுவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்றிணைந்தால் அதனால் ஏற்படக்கூடிய நன்மை மக்களையே சென்றடையும் என்றார். கட்சித் தலைவர்கள் தங்களது சந்தேகத்தை எழுப்பினர்.
உங்களது புரட்சிக்குழு வெற்றி பெற்றதில் மகிழ்ச்சி, ஆனால் உங்களிடம் ஒரு குறை உள்ளது. அதனால்தான் உங்களோடு இணைவது குறித்து எங்கள் தலைமை இதுவரை முடிவு செய்யவில்லை.
எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள்
என்றார் காஸ்ட்ரோ. இந்த நிமிஷம் வரை நீங்கள் உங்களை ஒரு கம்யூனிஸ்டாக அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. உங்களது போராட்டம் மார்க்சிய லெனினிய பாதையிலான போராட்டம் என்று அறிவிக்கவும் இல்லை.
இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துவிட்டு மூவரும் காஸ்ட்ரோவை உற்று பார்த்தனர். காஸ்ட்ரோ பொறுமையுடன் பதிலளித்தார்.
உங்களது கேள்வி மிக நியாயமானதே. இது ஒரு கம்யூனிஸ்ட் போராட்டம் என்று நான் முன்னரே அறிவித்திருப்பேன். சியாரா மேஸ்திராவிலேயே அறிவித்திருப்பேன். அல்லது நகருக்குள் நுழைந்த மறுகணமே அறிவித்திருப்பேன். ஆனால் அவ்வாறு நான் பிரகடனப்படுத்தியிருந்தால் எந்த அளவிற்கு மக்கள் நம் பக்கம் சாய்ந்திருப்பார்கள்? புரட்சிப்படைக்கு இப்படி ஒரு வரவேற்பை அளித்திருப்பார்களா? இணைந்து போராடியிருப்பார்களா?
உண்மையில் கம்யூனிசம் என்ற சொல்லை கேட்டு பயப்படுபவர்கள்தான் இங்கு அதிகம். அது மட்டுமல்ல, ஒருவேளை நாம் கம்யூனிஸ்ட் என்று தெரிந்திருந்தால் அமெரிக்கா நம்மை முழு வீச்சோடு எதிர்க்க முன்வராதா? ஏகாதிபத்திய சக்திகள் ஒன்றிணைந்து விட்டால் அவர்களை எதிர்ப்பதற்கான பலம் நம்மிடம் இருக்க வேண்டுமல்லவா?
காஸ்ட்ரோவின் வாதத்தில் இருந்த உண்மையை ஒப்புக்கொள்வதைத் தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லை. இந்த பிரச்சினைக்கு காஸ்ட்ரோ அளித்த தீர்வு அவர்களை திகைக்க வைத்தது.
நாம் முதலில் மக்களுக்கு கம்யூனிசம் என்றால் என்ன, மார்க்சியம் என்றால் என்ன, லெனினிசம் என்றால் என்ன என்று கற்றுத்தர வேண்டும். ஆனால் நாம் கற்றுக் கொடுப்பது கம்யூனிசம், மார்க்சியம், லெனினிசம் என்று அவர்களுக்கு தெரியக்கூடாது.
உடனடியாக பயிற்சி பள்ளி தொடங்கப்பட்டது. வரலாற்று பொருள் முதல்வாதம், வர்க்கப் போராட்டம், ஏகாதிபத்திய எதிர்ப்பு, காலனி ஆதிக்கம் போன்ற சித்தாந்த பதங்களை பயன்படுத்தாமல் அவர்களுக்கு புரியும்படியாக பாடங்கள் கற்பிக்கப்பட்டன. விவாதங்கள், கருத்தரங்குகள் நடத்தப்பட்டன. சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்பட்டன. காஸ்ட்ரோ, சே குவேரா போன்றவர்கள் ஆசிரியர்களாக மாறினர். கியூபாவை வளர்க்க வேண்டிய உந்து சக்தி மார்க்சியம்தான் என்பதில் காஸ்ட்ரோ தெளிவுடன் இருந்தார். அதே சமயம் இன்னபிற துறைகளைப் பற்றிய அறிவும் தெளிவும் தேவை என்பதில் அவர் குறியாக இருந்தார். ஆசிரியர்கள் குழுவை கூட்டி விவாதித்தார்.
நாம் பொருளாதாரம் கற்றுக்கொள்ள வேண்டும். வங்கிகள் எப்படி இயங்குகின்றன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நிதி நிர்வாகம் என்றால் என்ன, ஏற்றுமதி என்றால் என்ன, இறக்குமதி என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். இவை தவிர இன்னும் எத்தனையோ துறைகள் உள்ளன. கல்வி, போக்குவரத்து, நீதித்துறை என்று நாம் கற்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ. இவற்றையெல்லாம் நாம் எப்போது கற்றுக்கொள்ளப் போகிறோம், எப்போது கற்றுக் கொடுக்கப் போகிறோம்?
கியூபா மாறிக்கொண்டிருப்பதை மக்கள் உணர்ந்தனர். முதல் முறையாக அரசாங்கமும் பொதுமக்களும் ஒன்றிணைந்த ஒரு கூட்டணி உருவானது. அமெரிக்கா காஸ்ட்ரோவை வைத்த கண் வாங்காமல் பார்த்து வந்தது. உளவுத்துறையினர் அவ்வப்போது காஸ்ட்ரோவை பற்றிய செய்திகளை அனுப்பிக் கொண்டிருந்தனர். காஸ்ட்ரோ ஆபத்தானவரா, அவரால் நமக்கு ஏதாவது பிரச்சினைகள் தோன்ற வாய்ப்புகள் உண்டா என்று ஐசனோவர் அறிய விரும்பினார். உளவு நிறுவனத்தின் தலைமை அதிகாரியான டல்லாப், ஆம், அவர் ஆபத்தானவர்தான் என்றார். என்ன செய்யலாம் என்று அமெரிக்கா கேட்டதற்கு, பேசாமல் தீர்த்து கட்டி விடலாம் என்றார். மற்றொரு சாரார் காஸ்ட்ரோவோடு சமரசம் செய்து கொள்ளலாம் என்று கருதினர். அவர் ஒரு கம்யூனிஸ்ட் அல்ல, அவரால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றனர்.
பாதிப்பு ஏற்பட்டது.
காஸ்ட்ரோ அமெரிக்காவை துல்லியமாக குறிவைத்து தாக்கினார். மே 1959 ஆண்டு அமெரிக்க சர்க்கரை ஆலைகளுக்கு சொந்தமான லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை பறிமுதல் செய்தார். மிக முக்கியமாக யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனத்திற்குச் சொந்தமான நிலங்கள் பிடுங்கப்பட்டன.
நீங்கள் என்ன விலை கொடுத்து வாங்கினீர்களோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு நஷ்டஈடு அளிக்க ஏற்பாடு செய்கிறேன்
என்றார். எந்த ஒரு அமெரிக்க நிறுவனமும் நிலத்திற்கான அசல் தொகையை செலுத்தி முறைப்படி வாங்கிக் கொண்டதில்லை. எல்லாமே அடிமாட்டு விலையில் ஏமாற்றி வாங்கப்பட்டவை. இந்த தொகைக்கு நஷ்டஈடு என்றால் எப்படி இருக்கும்? நிலம் மட்டுமல்ல, அமெரிக்க எண்ணெய் நிலையங்கள், தொலைபேசி நிறுவனம், வங்கிகள் அனைத்தும் அரசுடமையாக்கப்பட்டன. அமெரிக்கா அலறியது. இதுவரை ஏகபோகமாக அவர்கள் அனுபவித்து வந்த நிலத்தை காஸ்ட்ரோ திடீரென்று பறித்துக் கொண்டதை அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. இதுவரை தன் விருப்பத்திற்கு கியூபர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த அமெரிக்க நிறுவனங்கள் பெட்டியை தூக்கிக் கொண்டு வெளியேறின. கிட்டத்தட்ட 850 மில்லியன் டாலர் மதிப்புள்ள சொத்துக்கள் அரசுடமையாக்கப்பட்டன. நிலச் சீர்திருத்தத்தை தொடர வேண்டாம் என்று கியூபாவை எச்சரித்தது அமெரிக்கா. எச்சரிக்கை புறக்கணிக்கப்பட்டது. தொடர்ந்து முன்னேறிய காஸ்ட்ரோ ஓரியன் மாகாணத்திலுள்ள 80,000 ஏக்கர் நிலத்தை நாட்டுடமையாக்கினார். அமெரிக்கர்கள் நடத்தி வந்த உல்லாச விடுதிகளிலிருந்து பாதி வருமானம் அரசாங்கத்திற்கு வந்து சேர வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஹவானா பல்கலைக்கழகத்தில் நிரம்பியிருந்த பாடிஸ்டாவின் ஆட்கள் விரட்டப்பட்டனர். தன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணம் வசூலித்து வந்த மின்சாரத்துறை சீர் செய்யப்பட்டது. அரசுடமையாக்கப்பட்ட நிலங்கள் விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. 200,000 மக்களுக்கு நிலமும் வீடுகளும் கிடைத்தன. நில வாடகை பாதியாக குறைக்கப்பட்டது. ஏழை விவசாயிகள் வீடுகள் கட்டிக்கொள்ள ஊக்கப்படுத்தப்பட்டனர். அமெரிக்காவால் சற்றும் சகித்துக் கொள்ள முடியவில்லை. கியூபா சிறிது சிறிதாக ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக மாறி வருவதைக் கண்டு திடுக்கிட்டது. கியூபாவிலிருந்த அமெரிக்க தூதரகம் இழுத்து மூடப்பட்டது. அமெரிக்க தூதர் திரும்பப் பெற்றுக் கொள்ளப்பட்டார்.
முதல் முறையாக அமெரிக்கா ஃபிடல் காஸ்ட்ரோவை முழுமையாக புரிந்து கொண்டது.
ஆயிரத்தி 1959 வருடம் காஸ்ட்ரோவிற்கு அமெரிக்க பத்திரிகையாளர்களிடமிருந்து அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்றுக்கொண்டு அமெரிக்கா சென்றார் காஸ்ட்ரோ. அப்போது அமெரிக்காவில் காஸ்ட்ரோவிற்கு எதிரான தீவிர பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தார்கள். புரட்சி வெற்றி பெற்ற பிறகு காஸ்ட்ரோ அரசு ஆயிரக்கணக்கான கைதிகளை சுட்டுக் கொன்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. விசாரணைக்குப் பிறகு குற்றவாளிகள் என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகே அவர்கள் தண்டிக்கப்பட்டனர். இவர்களது எண்ணிக்கை 550. அமெரிக்கா இந்த எண்ணிக்கையை பூதகாரமாக மாற்றி சில 1000 கொண்டு சென்றது. அமெரிக்காவில் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் உண்மை நிலவரத்தை புரிய வைத்தார் காஸ்ட்ரோ. அமெரிக்கர்களுக்கு ஒரு கோரிக்கையையும் விடுத்தார்.
நான் என்னை இயேசுநாதருடன் ஒப்பிடமாட்டேன். நான் சாதாரணமானவன்தான். இயேசுநாதரை ஏன் சிறையில் அடைத்தார்கள்? அவர் அன்றைக்கு இருந்த அநியாயங்களை கண்டித்தார். கடையனுக்கும் கருணை காட்டச் சொன்னார். அவரை பின்பற்றுபவர்களை அனைத்தையும் துறந்துவிட்டு வரச் சொன்னார். இதில் அவர்களுக்கு ஏன் கோபம் வர வேண்டும்? உண்மை அன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டது. அதைத்தான் அமெரிக்க அரசு இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறது. இயேசுநாதர் கொல்லப்பட்ட பிறகும் அவரது உபதேசங்கள், கருத்துகள் இன்றைக்கும் வாழ்கின்றன. அதேபோல் எங்களை கொன்ற பிறகும் எங்களது லட்சியம் வாழக்கூடியது. இந்த சாதாரண உண்மையை ஏன் அமெரிக்கா உணர மறுக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. நாங்கள் அமெரிக்க மக்களுடன் நட்புறவாகவே இருக்க விரும்புகிறோம். நாங்கள் அமெரிக்காவின் உள்நாட்டு விவகாரத்தில் என்றாவது தலையிட்டது உண்டா? பிறகு அமெரிக்க அரசு எங்கள் விவகாரங்களில் இப்படி செய் அப்படி செய்யாதே என ஏன் உத்தரவு போடுகிறது என புரியவில்லை. அமெரிக்க மக்களே, நாங்கள் நட்புக்கரம் நீட்டுகிறோம். நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள்.
அமெரிக்கர்கள் ஒத்துழைக்க முன்வந்தனர். அமெரிக்கா ஒத்துழைக்க மறுத்தது. கியூபாவிற்கு அமெரிக்கா கொடுத்த முதல் பதிலடி சர்க்கரை இறக்குமதியை நிறுத்திக் கொண்டதுதான். கியூபாவிலிருந்து யாரும் சர்க்கரை வாங்கக்கூடாது என்ற கண்டிப்பான கட்டுப்பாட்டை அமெரிக்கா விதித்தது. அமெரிக்கா மட்டுமல்ல, பிற நாடுகளும் கியூபாவிடமிருந்து சர்க்கரை கொள்முதல் செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொண்டது. முதலில் சர்க்கரையில் தொடங்கிய கட்டுப்பாடு பொருளாதாரத் தடையாக விரிவடைந்தது. கியூபாவிலோ சர்க்கரை பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. அமோக விளைச்சல். நிலம் கிடைத்த மகிழ்ச்சியில் விவசாயிகள் அனைவரும் கரும்பு விளைச்சலில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அமெரிக்காவின் இந்த திடீர் சர்க்கரை கட்டுப்பாடு அவர்களை அப்படியே புரட்டி போட்டது. கிட்டத்தட்ட 700,000 டன் சர்க்கரை கொள்முதல் செய்யப்படாமல் சியாரா மெஸ்த்ரா மலைக்குப் போட்டியாக குவிந்து கிடந்தது. கியூபாவின் பொருளாதாரம் பூதாகரமான கேள்விக்குறியாக மாறியது. அப்போது கியூபாவின் வங்கித் தலைவர் சே குவேரா. பணத்தாளில் சே என்று கையெழுத்திடும் அதிகாரம் இவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இவருக்கு முன்னரே கியூப குடியுரிமை வழங்கப்பட்டிருந்தது. தொழில் அமைச்சராகவும் இவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார். பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமென்று இவருக்கு வண்டி வண்டியாக கனவு இருந்தது. முதல் மனைவி ஹில்டாவின் அனுமதியுடன் சக போராளியான அலைடா மார்சை இவர் மணந்திருந்தார். 4 குழந்தைகளுக்கு அப்பாவாகவும் மாறியிருந்தார். ஓர் அமைச்சராக மாறிய பிறகு அவரிடம் எந்தவித மாற்றங்களும் காணப்படவில்லை. நியாய விலைக் கடையில் வரிசையில் நின்று பொருட்கள் வாங்கினார். அலுவலகக்காரை அலுவலகப் பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்துவார். எங்காவது செல்ல வேண்டுமானால் நடந்தே போவார். அவசரமென்றால் பேருந்து. 1959 ஜூன் மாதம் சே பல நாடுகளுக்குச் சென்று வந்தார். கெய்ரோ, ஜப்பான், இக்கோஸ்லோவியா, இலங்கை, இந்தோனேஷியா, பாகிஸ்தான், சூடான், மொராக்கோ என்று அவரது பயணம் நீண்டது. இந்தியாவுக்கும் வருகை தந்தார். தாஜ்மஹால் சென்றார். கல்கத்தா பயணித்தார். சில தொழிற்சாலைகளையும் அணைக்கட்டுகளையும் சுற்றி பார்த்தார். நேரு அளித்த விருந்தில் பங்கு கொண்டார். எத்தனையோ நாடுகளை சுற்றி வந்திருந்தாலும் சேவை மிகவும் கவர்ந்த ஒரு நாடு சோவியத் யூனியன். சோவியத் யூனியன் இல்லாத ஒரு உலகம் எப்படி இருக்கும் என்று நினைத்துப் பார்க்கவே முடியவில்லை என்று சொல்லியிருந்தார். இந்நிலையில் வெனிசுலாவில் சோவியத் யூனியன் அறிவியல் கண்காட்சி ஒன்றை நடத்திக் கொண்டிருந்தது. கண்காட்சியை தொடக்கி வைத்தவர் சோவியத் துணைப் பிரதமர் அனஸ்டாஸ் மிக்கோயன். கியூபாவின் சார்பாக சே குவேரா இந்நிகழ்ச்சியில் வரவேற்கப்பட்டிருந்தார். சே குவேராவிற்கு ஆச்சரியம். கண்காட்சி குறித்த அனைத்து விவரங்களையும் மறக்காமல் குறித்து வைத்துக் கொண்டார். கியூபாவிலும் இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். உடனே அனஸ்டாஸ் மிக்கோயனிடம் தனது விருப்பத்தை வெளியிட்டார். கியூபாவில் நடக்கப் போகும் கண்காட்சியையும் அவர்தான் தலைமை தாங்கி திறந்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவரும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். 1960 ஆண்டு அனஸ்டாஸ் மிக்கோயன் கியூபா சென்றார். கேஸ்ட்ரோ விமான நிலையம் சென்று அவரை வரவேற்றார். கண்காட்சி சிறப்பாக நடந்து முடிந்தது. சே மிக்கோயனை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். இருவருக்குமிடையே வெகு இயல்பாக நட்பு மலர்ந்தது. சே மிக்கோயன் நட்பு கியூபா சோவியத் நட்பாக விரிவடைந்தது. சே குவேராவை சோவியத்திற்கு வருமாறு மிக்கோயன் அழைப்பு விடுத்தார். அவரது அழைப்பை ஏற்று சோவியத் சென்றார் சே. அவரால் நம்ப முடியவில்லை. சோவியத் மக்கள் லட்சக்கணக்கில் திரண்டு அவரை வரவேற்றனர். அவர் செல்லும் இடமெல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டனர். தொழிற்சாலைகளுக்கு சென்றபோது தொழிலாளர்கள் அவரை கட்டித் தழுவிக் கொண்டனர். புரட்சிப்படை வெற்றி பெற்று ஹவானாவில் நுழைந்தபோது அவருக்கு எத்தகைய வரவேற்பு அளிக்கப்பட்டதோ அதே போன்ற வரவேற்பு சோவியத் மண்ணிலும் கிடைத்தது. இது சே எனும் தனிப்பட்ட தலைவருக்கு கிடைத்த வரவேற்பு என்று சொல்வதை விட ஏகாதிபத்திய முதலாளித்துவ எதிர்ப்புக்கு கிடைத்த வரவேற்பாக ஏற்றுக்கொள்வது பொருத்தமாக இருக்கும். மிக்கோயன் மிகச் சரியான நேரத்தில் கியூபாவிற்கு உதவ முன்வந்தார். கியூபாவிடமிருந்து சர்க்கரையை வாங்கிக் கொள்ள சோவியத் சம்மதிக்கும் என்ற உறுதிமொழியை வழங்கினார். அதே காலகட்டத்தில் சோவியத்தில் சர்க்கரை வறட்சி ஏற்பட்டிருந்தது. கியூபாவிடமிருந்து சர்க்கரையை கொள்முதல் செய்தால் இரு நாடுகளுக்கும் அது பயனளிக்கும். எனவே சோவியத் அரசு இதற்கு கட்டாயம் சம்மதிக்கும் என்றார் மிக்கோயன். சோவியத் அரசு சம்மதித்தது. கியூபாவிடம் தேங்கிக் கிடக்கும் சர்க்கரையை கொள்முதல் செய்து அதற்கு விலையாக 80% பொருளும் 20% டாலரும் அளிக்க சோவியத் முன்வந்தது. கியூப அரசு கேட்டுக்கொண்டதற்கிணங்க 100 மில்லியன் டாலரை நீண்டகால கடனாக அளிக்கவும் சோவியத் முன்வந்தது. அமெரிக்காவிற்கும் சோவியத்திற்கும் பூனை எலி உறவு. கியூபா எப்படி விரோதி நாடோ அதேபோல்தான் சோவியத்தும். இந்த இரண்டு விரோத நாடுகளும் கைகுலுக்கிக் கொண்டதை கவனித்துக் கொண்டிருந்தது அமெரிக்கா. இரு நாடுகளும் ஒன்றிணைந்தால் என்னென்ன நடக்கும் என்று அமெரிக்காவிற்கு தெரியும். கம்யூனிச பிரச்சாரம் தீவிரமடையும், கொந்தளித்துக் கொண்டிருக்கும் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் கலவரம் வெடிக்கும், முதலாளித்துவத்திற்கும் கம்யூனிசத்திற்கும் எதிரான போராட்டமாக இது மாற்றமடையும். லத்தீன் அமெரிக்க நாடுகளை உள்ளடக்கிய அகண்ட அமெரிக்காவை உருவாக்கி அதற்கு தலைமை தாங்க விரும்பும் வாஷிங்டனின் கனவு இதனால் கலைந்து போகும். இவற்றை அனுமதிக்கலாமா? கூடாது. இத்தனைக்கும் பாடிஸ்டா ஆட்சியில் இருந்தபோது சோவியத்துடன் அவர் வர்த்தக உறவு கொண்டிருந்தார். அப்போது அமெரிக்கா அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் காஸ்ட்ரோ சோவியத்துடன் கைகுலுக்கிக் கொண்டபோதுதான் நிலைமையின் விபரீதம் அவர்களுக்கு புரிந்தது. சிஐஏவின் உதவியுடன் காஸ்ட்ரோவை மிரட்டி பணிய வைக்க முயன்றது அமெரிக்கா. ஆனால் காஸ்ட்ரோ மிரளவில்லை, மாறாக சோவியத்துடன் மேலும் நெருக்கமானார். எந்நேரமும் அமெரிக்கா தாக்கலாம் என்பதால் சோவியத்தின் நட்புறவை வளர்த்துக் கொள்வது அவசியமாகிப் போனது. அடுத்த கட்டமாக அமெரிக்கா பிரச்சார ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டது. சோவியத்தை நம்ப வேண்டாம் என்று கியூபர்களிடம் கூச்சலிட்டது. அதேபோல் கியூபாவை நம்ப வேண்டாம் என்று சோவியத் மக்களிடம் முறையிட்டது. இரு நாடுகளும் எப்படியாவது பிரிந்து விடாதா என்று ஏங்கியது. ஆனால் அப்படி எதுவும் நடைபெறவில்லை. அமெரிக்கா தன்னால் முடிந்ததைச் செய்தது. கியூபாவின் இறக்குமதி முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டது. அமெரிக்காவிலிருந்து ஒரு குண்டூசியைக் கூட கியூபாவிற்கு கொண்டு போக முடியாது. கியூபாவிலிருந்து ஒரு குண்டூசியைக் கூட அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய முடியாது. இதனால் கியூபா சந்தித்த இன்னல்கள் என்னென்ன? அன்றாட தேவைக்கான எண்ணெய் கிடைக்கவில்லை, உதிரி பாகங்கள் கிடைக்கவில்லை, ஓடிக்கொண்டிருந்த பேருந்துகள் நின்றுவிட்டன, வயலில் டிராக்டர்கள் ஓடவில்லை, பச்சைக் குழந்தைக்கு பால் கூட கிடைக்கவில்லை. சோவியத் உறவை துண்டித்துக் கொண்டால் பொருளாதார தடைகளை திரும்பப் பெற்றுக்கொள்வோம் என்றது அமெரிக்கா. காஸ்ட்ரோ முடியாது என்றார். தடை தொடர்ந்தது. அது மிகக் கடுமையான காலகட்டம். ஒரே ஆறுதல், சோவியத்தின் நட்புக்கரம். ஐநா சபையின் 25வது ஆண்டு விழா நியூயார்க்கில் நடைபெற்றது. உலகெங்கிலுமிருந்து முக்கிய தலைவர்கள் பங்கு கொண்டனர். அமெரிக்காவின் சார்பில் ஐசனோவர், இந்தியாவின் சார்பில் நேரு, கியூபாவின் சார்பில் காஸ்ட்ரோ. 34 வயதான காஸ்ட்ரோ அத்தனை மூத்த தலைவர்களையும் தாண்டி ஜொலித்தார். காஸ்ட்ரோவை ஒரு நட்சத்திர விடுதியில் தங்க வைத்தனர். கட்டணம் வானளவிற்கிருந்தது. அதைச் செய்யாதே, இதைச் செய்யாதே என்று ஏகப்பட்ட நிபந்தனைகள் வேறு. காஸ்ட்ரோவிற்கு கோபம். அதிகாரிகளை சந்தித்து கத்தினார். நாங்கள் மலையில் காடுகளில் உறங்கியவர்கள், வராண்டாவில் கூட படுத்துக் கொள்வோம். இப்படிப்பட்ட வரவேற்பு எனக்கு வேண்டாம். உடனே அதிகாரிகள் அவசர அவசரமாக அவரை கருப்பர்கள் வசிக்கும் மண்காட்டனில் ஒரு விடுதியில் தங்க வைத்தனர். இதே தெருவில் ஒரு விபச்சார விடுதியும் இருந்தது. காஸ்ட்ரோ நொந்து கொண்டார்.
விபச்சார விடுதி வைத்துக் கொள்ளலாம், அதனால் தலைக்குறிவு ஏற்படாது. ஆனால் கருப்பர்கள் பகுதி இருப்பதுதான் தலைக்குறிவை ஏற்படுத்துகிறது என்கிறார்கள். இயேசுநாதரே வந்தாலும் அமெரிக்காவை மன்னிக்க மாட்டார்.
இந்த விடுதிக்கு காஸ்ட்ரோவை தேடி நிகிதா குருஷேவ் வந்தார். இருவரும் கட்டித் தழுவிக்கொண்டதை பத்திரிகைகள் மாய்ந்து மாய்ந்து படம் பிடித்து கட்டுரைகள் எழுதின. ஐநா சபையில் குருஷேவ் ஏகாதிபத்திய நாடுகளை சாடிப் பேசினார். உலக அமைதியைக் கெடுப்பவர்கள் அவர்கள்தான் என்று குற்றஞ்சாட்டினார். அவர் பேசுவதை ரசித்து கைதட்டி வரவேற்றார் காஸ்ட்ரோ. அடுத்து உரையாற்றிய காஸ்ட்ரோ 4.5 மணி நேரம் எடுத்துக் கொண்டார். பத்திரிகைகள் அவரது திறமையை வியந்து பாராட்டின. நேருவும் காஸ்ட்ரோவும் சந்தித்துப் பேசினர். இரு நாடுகளும் தோழமை கொண்டன. கியூபாவின் கல்வி வளர்ச்சிக்கு இந்தியா நன்கொடை வழங்கியது. பொருளாதார தடைகள் கியூபாவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தவில்லை. தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்தவர்கள் கற்றுக்கொடுங்கள். இதுதான் கியூபா எழுத்தறிவு இயக்கத்தின் தாரக மந்திரம். பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு சொல்லித்தர வேண்டும், நண்பர்களுக்கு கற்றுத்தர வேண்டும், மலைகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சென்று எழுத்தறிவிக்க வேண்டும். நெருப்பை போல் பற்றி கொண்டது இந்த இயக்கம். சுரங்கத் தொழிலாளர்கள் பணி முடிந்ததும் நேராக வகுப்பறைக்கு படையெடுத்தனர். கடப்பாறையை வாசலுக்கு வெளியே படுக்க வைத்துவிட்டு ஒரு விவசாயி வகுப்பறைக்குள் நுழைவார். பைனாப்பிள் மரம் மறுப்பவர் கத்தியை மூடி வைத்துவிட்டு புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்வார். பற்களை தொலைத்த மூதாட்டிகளும் அமர்ந்திருப்பார்கள். இந்த வயதில் இதெல்லாம் எதற்கு என்று தயங்கியதில்லை. கற்பிப்பதற்கு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் முன்வந்தனர். ஒரு காடா விளக்கை கையில் ஏந்திக் கொண்டு மக்களை நோக்கி பயணிக்க அவர்கள் தயாராக இருந்தனர். பாடிஸ்டா அரசாங்கத்து கல்வியையும் புரட்சிக்குப் பிறகு ஏற்பட்ட மாற்றங்களையும் ஒப்பிட்டு நோக்கினால்தான் சாதனையின் வீரியம் தெரிய வரும். பாடிஸ்டா அரசில் கியூபாவின் எழுத்தறிவு 23.6%. பள்ளிகள் கவனிப்பாரற்று கிடந்தன. மாணவர்கள் ஒழுங்காக படிக்கிறார்களா என்ற அக்கறை ஆசிரியர்களுக்கு கிடையாது. ஆசிரியர்கள் ஒழுங்காக பாடம் நடத்துகிறார்களா என்று தெரிந்து கொள்ளும் விருப்பம் அரசாங்கத்திடமில்லை. புரட்சிக்குப் பிறகு நிலைமை தலைகீழாக மாறியது. ஒரே ஆண்டு எழுதப்படிக்கத் தெரியாதவர்களை தேடிக் கண்டுபிடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. 9ஆம் வகுப்பு படித்த மாணவர்களின் விழுக்காடு மட்டும் 98.2% எட்டிப்பிடித்தது. 37 மாணவர்களுக்கு ஓர் ஆசிரியர். உலகிலேயே வேறெந்த நாட்டிலும் இத்தகைய விகிதாச்சாரத்தைக் காண முடியாது. அனைத்து மட்டங்களிலும் கல்வி இலவசம். யுனெஸ்கோ, யூனிசெஃப் போன்ற அமைப்புகள் கல்வியில் கியூபாவை முன்னுதாரணமாக நிறுத்தி உலகுக்கு பாடமெடுத்தன. பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டபோது கூட மாணவர்களிடமிருந்து 1 பிசோவை கூட காஸ்ட்ரோ அரசு கட்டணமாக வசூலிக்கவில்லை. இந்த வியத்தகு சாதனை எப்படி சாத்தியமானது? கல்வி என்பது ஒரு தேசத்தின் முக்கிய சொத்தென்று காஸ்ட்ரோ அரசாங்கத்திற்கு தெரிந்திருந்தது. ஒவ்வொரு கியூபனும் எழுத்தறிவு கொண்டவனாக இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் விரும்பியது. இது சாத்தியமா என்று யாரும் கேள்வி எழுப்பவில்லை. கல்வி கற்பிப்பதற்கான ஆதார வசதிகள் இருக்கின்றனவா என்று யாரும் ஆராய்ந்து கொண்டிருக்கவில்லை. பொருளாதார தடைகள் இருக்கும் சூழலில் இத்தகைய முயற்சிகள் தேவைதானா என்று யாரும் விவாதிக்கவில்லை, நடத்தி காட்டினார்கள். குழந்தைகள் பள்ளிக்குச் செல்ல வேண்டும், அவர்களுக்கு பேருந்துகள் தேவைப்படும் என்பதற்காக பொதுமக்கள் எரிபொருளை மிச்சம் பிடிக்க வேண்டி தங்களது வாகனங்களை அப்படியே போட்டுவிட்டு நடந்து சென்றனர். ஒரு முறை அலைடா அவசரமாக சில மருந்துகளை வாங்க வேண்டியிருந்ததால் சே குவேராவின் அலுவலகக்காரை உபயோகப்படுத்திக் கொண்டார். விவரம் அறிந்ததும் சேவுக்கு பயங்கர கோபம்.
இது யாருடைய கார் தெரியுமா? மக்கள் வரிப்பணத்தில் வாங்கியது. இதில் இருக்கும் எரிபொருள் மக்களுடைய பணத்தில் வாங்கப்பட்டது. அதை எப்படி நீ உன் சொந்த காரியத்திற்கு பயன்படுத்தலாம்
என்று கத்தி தீர்த்துவிட்டார். கல்வி புரட்சி நடந்து கொண்டிருந்த அதே சமயம் மருத்துவ புரட்சியும் தொடங்கிவிட்டது. காளான்கள் போல மருத்துவமனைகள் முளைத்தன. குழந்தை ஒரு தாயின் வயிற்றில் உருவாகும்போதே அதன் உடல் நலனை காக்கும் முயற்சிகள் தொடங்கப்பட்டன. அடிப்படை மருந்துகள் கூட மறுக்கப்பட்ட நிலையில் மருத்துவத்துறை 4 கால் பாய்ச்சலில் முன்னேறியது. கட்டுப்பாடென்பது என்னவென்றால் தலைவலிக்குத் தேவையான ஆஸ்பரின் கூட கிடைக்காமல் செய்வது என்றார் காஸ்ட்ரோ. இருந்தும் சாதனை சாத்தியமானது. புரட்சிக்கு முன்னர் கியூபர்களின் சராசரி ஆயுட்காலம் 55 ஆண்டுகள். இது பின்னர் 75 ஆண்டுகளாக உயர்ந்தது. மருந்துகளை தடை செய்தும் கியூபாவில் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படாததால் அமெரிக்கா மற்றொரு உபாயத்தை கண்டுபிடித்தது. போர் விமானங்கள் தயார் செய்யப்பட்டன. இந்த முறை விமானங்கள் ஏற்றிச் சென்றது குண்டுகளை அல்ல, இரசாயனப் பொடிகளை, நோய் பரப்பும் கிருமிகளை. மழை போல இவை வந்து விழுந்தன. மக்கள் துடிதுடித்துப் போனார்கள். மருந்துகள் கிடையாது என்பதால் துவண்டு போகவில்லை.
நமக்கு தேவையான மருந்துகளை நாமே உருவாக்குவோம்
என்றார் காஸ்ட்ரோ. புதிய நோய்களை தடுக்க புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அமெரிக்கா வாயடைத்து நின்றது.